பேரணி. புத்துவில் முதல் பொலிகண்டி வரையான அஹிம்சை வழி பேரணியை தடுக்க யாழ் மந்திகை மடத்தடியில் வீதி மறியல் செய்த போலீசார் தடை ஏற்படுத்திய போதும் மக்கள் எழுச்சி பேரணி அதனை உடைத்து முன்னேறி நேற்று மாலை தனது இலக்கான பொலிகண்டியை அடைந்தது. பருத்தித்துறை நோக்கி பயணிக்கும் பேரணியை மந்திகை மடத்தடியில் வீதியின் குறுக்கே நின்று போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை வைத்து தடுக்க முயன்றனர். பேரணியில் கலந்து கொண்டோரை பதிவு செய்தே அனுமதிக்க முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர். எனினும் பெரும் திரளான மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டதால் போலீசார் குறித்த இடத்தில் இருந்து விலகி சென்றுள்ளனர். பருத்தித்துறை செல்லும் பேரணி அங்கிருந்து வல்வெட்டித்துறை சென்று பொலிகண்டி என்ற இலக்கை நேற்றைய தினம் மாலை சென்றடைந்தது. அங்கு பேரணியில் பங்கேற்கும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே குரலில் வாழ்வுரிமையை வலியுறுத்தி சர்வதேசத்திடம் நீதி கோர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் பிரதான தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். கட்சியை பலப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே அரசாங்கத்துக்கு சவாலை ஏற்படுத்த முடியும் என ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்திருந்தார். அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியிலேயே செல்கின்றன. மக்கள் தாங்கள் வாழ்வாதாரத்துக்காக பாரிய அளவில் கஷ்டப்படுகின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்கொண்டுள்ள இந்த பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடம் எந்த தீர்வும் இல்லை. அரசாங்கத்தின் மீது மக்கள் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். அத்துடன் நாட்டின் பிரதான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி நாட்டுக்காக பாரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றன. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நிலையில் இருந்து மீட்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினால் மட்டுமே முடியும். அதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்ப நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். எம்மிடம் இருந்து பிரிந்து சென்றிருப்பவர்களுடன் இணைந்து செயற்படுவதாக இருந்தாலும் அல்லது வேறு கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவதாக இருந்தாலும் ஆரம்பமாக எமது கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அடுத்து வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் போது அரசாங்கத்துக்கு பெரும் சவாலை ஏற்படுத்த எமக்கு பொதுவான அரசியல் தளம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் அனைத்தும் பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். அதனால் நாங்கள் அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியாக ஒன்றுபட்டு செயற்பட்டு எமது யானையை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும். கட்சியை பலப்படுத்துவதன் மூலமே அதற்கான சிறந்த தலைமைத்துவத்தை வழங்க முடியும் என்றார். நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 807 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 63,401 உயர்வடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவேளை இலங்கையில் 68,576 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 4,824 பேர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் 726 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 351 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதுவில் முதல் பொலிகண்டி வரையான அஹிம்சை வழி பேரணியில் பங்கேற்றுள்ள ஆயிரக்கணக்கானோர் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தெய்வம் தீபனி நினைவு தூபியில் உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முன்னதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வாயிலுக்கு சென்ற பேரணி நேற்றைய முதலம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் எடுக்கப்பட்ட கைப்பிடி மண்ணை பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்படவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு பயன்படுத்த மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழர் வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி மண்ணை நோக்கி பேரணி முன்னேறிச் சென்றது. வடகிழக்கு மாகாணமான சமய தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் பிரதிநிதிகள் இணைந்து மக்களை அணிதிரட்டி இந்த போராட்டத்தை நடாத்தியிருந்தனர். தமிழ் பேசும் மக்களின் பூர்வீக நிலங்கள் உட்பட இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடாத்தப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வடகிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் பல்சமய ஒன்றியங்கள் இணைந்து அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும், மலையக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1,000 ரூபாவாக உயர்த்த கோரியும், முஸ்லிம் மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்க கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அடிப்படைவாதிகளின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு முஸ்லிம் மக்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு தான் முழுமையாக ஆதரவை வழங்குவதாகவும் ஞானசார தேரர் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு 2 பில்லியன் ரூபா வென்றுள்ள பாடசாலை மாணவி சுக்ராவை பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்போது மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். காலி பிரதேசத்துக்கு சென்றிருந்த அவருக்கு அந்த பிரதேச வாழ் முஸ்லிம் மக்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போதே அவர் மாணவி சுக்ராவின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அடிப்படைவாதிகளின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு முஸ்லிம் மக்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு தான் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஞானசார தேரர் இதன்போது கூறியுள்ளார்.
உலக செய்திகள்.
பிலிப்பைன்ஸின் டாவோ டெல்சூர் மாகாணத்தில் நேற்று 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் அந்த நாட்டு நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:22 மணிக்கு ஏற்பட்டதாக பிலிப்பைன்ஸ் நில அதிர்வு மற்றும் எரிமலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாக்சை நகரிலிருந்து தென்கிழக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் 15 மீட்டர் ஆழத்திலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏதேனும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருடன் அமைந்துள்ளதால் பிலிப்பைன்ஸ் அடிக்கடி நில அதிர்வு நடவடிக்கைகளை எதிர்கொள்கிறது. வடக்கு ஆப்கானிஸ்தான் மாகாணமான குண்டூஸில் தாலிபான் இயக்கத்தின் உறுப்பினர்கள் நடாத்திய தாக்குதலில் 2 ஆப்கானிய வீரர்களும் தேசிய பாதுகாப்பு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். மாகாணத்தின் அலியாபாத் மாவட்டத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடியிலேயே இந்த தாக்குதல் சனிக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்கள் அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. 2020 செப்டம்பர் மாதம் கட்டார் தலைநகர் தோஹாவில் ஆப்கான் அரசாங்கத்துக்கும் தாலிபான் குழுவின் பிரதிநிதிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய போதிலும் ஆப்கானிய ஆயுதப்படைகளும் தாலிபான்களும் நாடு முழுவதும் தொடர்ந்தும் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் www.thentamilosai.com எனும் இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். மேலும் பல முக்கிய செய்திகள்.
கொரோனா வைரஸின் தொடக்க காலத்திலேயே அதை பற்றி எச்சரித்ததால் ஒரு ஹீரோ போல கொண்டாடப்பட்ட சீன மருத்துவர் லீ வென்லியாங் அதே கொரோனா தொற்றால் இறந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிறது. கடந்த 2020 ஜனவரியில் லீ வென்லியாங்கின் உடல்நிலை தொடர்பாக முன்னுக்கு பின் முரணான செய்திகள் சீன அரசு ஊடகத்தில் வெளியானது. அதனை தொடர்ந்து அவர் இறந்து விட்டதாக அவர் வேலை பார்த்த மற்றும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட உஹான் மருத்துவமனை கூறியது. 34 வயதான லீ வென்லியாங் கடந்த 2019 டிசம்பர் மாதத்திலேயே சக மருத்துவர் இந்த கொரோனா வைரஸ் குறித்த செய்திகளை பரப்ப முயற்சித்தார். 3 நாட்கள் கழித்து அவர் வீட்டுக்கு காவலர்கள் வந்து வைரஸ் குறித்த வேலைகளை நிறுத்த கூறினர். கியூபாவின் வரலாற்றில் முதல் முறையாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக தன் நாட்டின் பெரும்பாலான தொழில்களில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கியூபாவில் 127 வகையான தொழில்களில் மட்டுமே தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதியிலிருந்து வரும் நிலையில் அது தற்போது 2000க்கும் மேற்பட்ட தொழில்களாக அதிகரித்து அனுமதி வழங்கப்படுவதாக கியூபாவின் தொழிலாளர் துறை அமைச்சர் மார்டா எலனே இக்வேடோ கூறினார். இதன் மூலம் மிக குறைவான தொழில்துறை மட்டுமே அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் விதித்த பொருளாதார தடை மற்றும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றால் கியூபா பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏமன் போரில் சவுதி அரேபியாவுக்கான ஆதரவை திரும்ப பெறுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். 6 ஆண்டுகளாக நடந்து வரும் கடும் போரில் இதுவரை 100,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போர் 1,000,000 மக்களை பட்டினி சாவிற்கு இட்டு சென்றுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான தனது முதல் முக்கியமான உரையில் அதிபர் பைடன் ஏமனில் போர் முடிவிற்கு வர வேண்டும் என்றார். 2014 பலவீனமான ஏமன் அரசாங்கத்திற்கு ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு மோதல் தொடங்கியது. 1 வருடம் கழித்து அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றின் ஆதரவுடன் சவுதி அரேபியா மற்றும் மேலும் 8 அரபு நாடுகள் யமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கிய போது மோதல் தீவிரமான கட்டத்தை அடைந்தது.
விளையாட்டுச் செய்திகள்.
ஆஸ்திரேலிய பிக் பாஷ் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சிட்னி சிக்சர்ஸ் மீண்டும் சாம்பியனாகி உள்ளது. பிக் பாஷ் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருந்தது. 8 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டி தொடரில் சிட்னியில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சிட்னி சிக்சர்ஸ் அணி முன்னாள் சாம்பியனான பெர்த் ஸ்காச்சஸ் அணியை சந்தித்தது. போட்டியில் 4 சுழற்சிகள் வெற்றி பெற்ற பெர்த் ஸ்காச்சஸ் அணி கலத்தடுப்பை தேர்வு செய்தது. முதலில் துருப்படுத்தாடிய சிட்னி சிக்சர்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 188 ஓட்டங்களை குவித்திருந்தது. அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர்கள் ஜேம்ஸ் வீன்ஸ் 60 பந்துகளில் 10 பவுண்டரி 3 சிக்சருடன் 95 ஓட்டங்களை சேர்த்து ஆட்டம் எழுந்தார். பின்னர் 189 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பெர்த் ஸ்காச்சஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 161 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது. இதனால் சிட்னி சிக்சர்ஸ் அணி 27 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் சாம்பியன் பட்டத்தை தனதாக்கியது. சிட்னி சிக்சர்ஸ் அணி வீரர்கள் ஜேம்ஸ் வீன்ஸ் ஆட்டநாயகன் விருதையும் ஜோஷ் பிலிப் தொடர் நாயகன் விருதையும் கைப்பற்றியிருந்தார்கள். இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி ஜோ ரூட்டின் 2 சதத்துடன் 555 ஓட்டங்களை குவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த வெள்ளி ஆரம்பமான இந்த போட்டியில் 4 சுழற்சிகள் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருந்தது. அதன்படி துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி முதல் நாள் முடிவில் சிறப்பாக விளையாடி 3 விக்கெட் இழப்புக்கு 263 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் 2ஆம் நாள் ஆட்டத்தில் ஜோ ரூட்டுடன் பென் ஸ்டாக் ஜோடி சேர்ந்தார். இந்த இருவரின் கூட்டணி அதிரடியாக விளையாடியது. இதில் ஸ்டாக்ஸ் விரைவாக 82 ஓட்டங்களை அடித்து ஆட்டம் இழந்தார். தொடர்ந்தும் சிறப்பாக விளையாடிய ஜோ ரூட் 200 ஓட்டங்களை கடந்திருந்தார். 100வது டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் அடித்த வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. இந்நிலையில் தொடர்ந்து விளையாடிய ஜோ ரூட் 218 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்தார். அதன் பின்பு வந்த போப், ஜோஸ் பட்லர் ஆகியோர் முறையே 34-38 ஓட்டங்களை எடுத்து ஆட்டம் இழந்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜோப்ரா ஆச்சர் இஷாந்த் சர்மா பந்து வீச்சில் டக் அவுட் ஆனார். இதனை அடுத்து 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் இழப்புக்கு 555 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் இஷாந்த் சர்மா, பும்ரா, அஸ்வின், ஷபாஸ் நதீம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். நேற்று போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டமாகும். அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
நீ நடந்து போகும் வேளையில் கால் வலிக்கும் என்று கலங்குவேன், தோளில் சுமந்தே தாங்குவேன் முன்னை தினம்.
நிலா 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 போகுது நில்லாமல் போகுது உலா உலா போகுது ஊர்வலமா போகுது காடு மலா மேடு எல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி போகுது நிலா நிலா போகுது நில்லாமல் போகுது உலா போகுது ஊர்வலமா போகுது காடு மலா மேடு எல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி போகுது இன்ப நிலா போகுது இடம் மறந்து போகுது மணல் விருந்து போகுது மயக்கி மயக்கி போகுது வான் நிலவ நான் தழுவ தென் நிலவ மாறுத நிலா 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 மறைஞ்சு மறைஞ்சு
இனிய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழோசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழோசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை.
சும்மா கேளு.
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
மறைந்து என் வந்ததும் வேணும், போவென்பது போய் ஒழிந்து வா வந்ததும் வேணும். பொய் சொல்லும்
சொல்லுவதேன் புரியாதா, வரை பாவை பார்வை மொழி பேசுமே.
Oh, புதிய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை.
சும்மா கேளு.
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
நீ மண்ணில் உள்ள பெண்ணே இல்லை என்னை தேடி.